ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 26 முடிய. மக்களுள் சிலர் இயேசுவை நோக்கி மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனையை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போவும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயெல்செபூலை கொண்டே நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைகலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகிற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னைவிட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றி இந்த நாளுக்குரிய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற போது நானும் அந்த சிந்தனையிலே வளருகிறேன் என்பதை நான் பார்க்கிறேன். இந்த நாளினுடைய வாசகங்களை நீங்கள் கேட்கிற போது முதல் வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். அந்த வாசகத்தில் சட்டமும் ஆண்டவருடைய வல்லமையும் இருவேறு கூறுகளாகவே நமக்கு காட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாடு, அதனுடைய மக்கள், அதனுடைய வரலாறு அறியப்பட வேண்டுமென்றால் மக்களுடைய வாழ்வு நிலை எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிற போது பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அவர்கள் பேசுகின்ற மொழி, அவர்கள் கொண்டிருக்கின்ற அனைத்து பயன்பாட்டு கருவிகள், இவை அனைத்தும் ஒரு இனத்தை அடையாளம் காட்டுகிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது சமூக வலைதளங்களிலே நாம் பார்ப்பது அனைத்து பிள்ளைகள், நம்முடைய தமிழ்நாட்டிலே அனைத்து பிள்ளைகளும் தங்களுடைய அந்த உடையிலே டிஷர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உடையில் என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க? ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி தெரியாது போடா. இதனுடைய எளிமையான விளக்கம் என்று என்ன என்று சொல்லுகிற போது, நான் தமிழன் என்பதாக எனக்குரியதை நீ கொடுக்காமல் எவனுக்குரியதையோ எனக்கு கொடுக்கிறாய், அதை என்னுடையதாக்க முடியுமா என்பது தான் அதனுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த வசனத்தோடு கூடிய அந்த உடையானது எங்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பலர் இதற்கு ஆதரவாக, பலர் இதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவை அனைத்தும் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிற போது, ஒவ்வொருவருமே நாம் மலர்கிற அந்த நம்மிடம் மலர்கிற அந்த சிந்தனையிலே மாறுபட்டு இருக்கிறோம். ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி என்று சொல்லுவார்கள். நாங்கள் குறுமடத்தில் இணைந்த பிறகு, எங்களுடைய கல்லூரி படிப்புகளெல்லாம் படித்த பிறகு, எங்களுக்கு அடுத்ததாக என்ன படிப்பு என்று பார்க்கிற போது ஃபிலாசபி, தத்துவியல் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நம்முடைய வாழ்வினுடைய தத்துவம், உலகினுடைய தத்துவம், உலகையும் வாழ்வையும் எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதுதான் அந்த ஃபிலாசபி. அனைவருமே இந்த ஃபிலாசபி ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியிலிருந்து வெளிப்படுகிறவர்கள்தான். நமது தமிழ் தேசியம் என்பது எங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எது எங்கிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் என்று பார்க்கிற போது, பெரியார் நமக்கு கொடுத்த விடுதலை ஃபிலாசபியிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். எதை எடுத்தாலும் மத்திய கவர்மெண்டானது, மத்திய அரசு எந்ததொரு துறையில் தங்களுடைய மக்களுக்கு எதிரான சிந்தனையை சட்டமாக்க முயற்சி செய்கிற போது முதல் குரல் எங்கிருந்து வரும் அப்படின்னா, இரண்டு ஸ்டேட்லேருந்தால் வரும். நம்முடைய இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும், அடுத்த மாநிலம் வெஸ்ட் பெங்கால் வங்கதேசமாக இருக்கும். இந்த இரண்டு நாடுகளில் மாநிலங்களிலிருந்து தான் முதல் எதிர்ப்பு வரும். ஏனென்றால் மக்களுடைய வாழ்வு சார்ந்த எண்ணங்களை இந்த மாநிலங்கள் தங்களுடைய வாழ்வாகவே கொண்டிருக்கிறது என்பது தான். நான் எனக்கு தெரிந்தவரை நம்முடைய தமிழ்நாட்டில் அனைவரும் சமம் என்ற கொள்கையை பாடப்புத்தகங்களிலே நாம் கொண்டிருந்தாலும், இதை செயல் வடிவம் காட்டியவர் பெரியார் அப்படின்தான் நம்ம அனைவரும் தெரிந்திருக்கிறோம். அயல் மாநிலங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால், அங்கு இருக்கிற மக்களுடைய அறியாமை, அங்கே இருக்கின்ற மக்களுடைய சாதிய அடிமைத்தனம், இது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் தமிழகம் என்ற அந்த தமிழ் தேசத்தில் ஒரு நிலையான ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்பதாக. இப்போ இதை மையமாக வைத்துதான் நம்முடைய ஆட்சியாளர்கள் வடக்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தெற்கே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியவில்லை என்று இயங்குகிறார்கள். அப்படிதான் இங்கு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. யூதர்கள் சட்டத்தை முன்னிறுத்தியே தங்களுடைய வாழ்வை வாழ்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம். இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அனைத்து குற்றச்சாட்டுகளுமே சட்டத்தை முன்னிறுத்திய குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கும். ஓய்வு நாளை இவர் கடைபிடிக்கவில்லை, பிற இனத்தவரோடு இவர் பேசுகிறார், உரையாடுகிறார், அவருடைய வீடுகளுக்கு செல்லுகிறார், ஓய்வு நாளிலே நலம் பயக்கிற அனைத்து செயல்களையும் செய்கிறார் என்பதாக சட்டம் சார்ந்த அனைத்தையுமே இயேசுவின் மீது குற்றமாக வைப்பார்கள். இது புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு தெரிந்ததொன்றுதான். இயல்பிலே இந்த இஸ்ரேல் குலத்திலிருந்து தோன்றுகிற அந்த யூத இனம் ஐநூட்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்திற்கான ஆண்டவரிய தொடக்கத்தில் யாவை இறைவன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிற போது தான் தோன்றி தனமாக வாழ்ந்த மக்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கிறார். அப்படி கற்பிக்கிற போது அவர்கள் அன்பை புறக்கணித்து சட்டத்தையே தங்களுடைய வாழ்வாக கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில் நீங்கள் போய் வாழ்கிறது ரொம்ப எளிமை. நம்ம ஊரில் வாழ்கிறதை விட அமெரிக்காவில் போய் நீங்கள் வாழ்கிறது ரொம்ப எளிமை. ஏன் அப்படின்னு பார்க்கிற போது, அங்கே சட்டத்தை பின்பற்றினா போதும், உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் யாருன்னு கூட உனக்கு தெரிய தேவையில்லை, நீ எந்த நகரத்தில் இருக்கிற அப்படின்னு கூட தேவையில்லை. அனைத்து மக்களும் ஒரே மொழியை பேசுகிறார்கள், ஒரே நாடு. அவர்கள் சட்டத்தை பின்பற்றினால் போதும். உதாரணமாக நான் அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பரோடு அந்த வண்டியிலே காரிலே நாங்கள் செல்லுகிற போது நான் சொல்லுவேன், ஏன் இவ்வளவு மெதுவாக ஓட்டுற, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டு அப்படின்னு சொல்லுகிற போது என்னுடைய நண்பர் சொல்லுவார், இது நம்ம ஊர் இல்லை உன் இஷ்டத்துக்கு போகிறதுக்கு, இது அமெரிக்கா, ரொம்ப வேகமாக போயிட்டோம்னா அங்கே குறிக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்பீடை விட அதிகமாக வேகத்தில் போயிட்டோம்னா என்ன வந்துடும், டிக்கெட் வந்துடும், ஃபைன், உன்னுடைய வீட்டுக்கே வந்துடும். அங்கே நம்ம ஊர் மாட்டம் இறங்கி போலீஸ் ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம்னா வாங்கிக்கிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறது இல்லை, மாறாக நீ கட்ட வேண்டிய அந்த கட்டண தொகை உன்னுடைய வீட்டுக்கே அஞ்சலில் வந்துடும், உனக்கு மெசேஜ் செல்ஃபோனில் வந்துடும், நீ இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் எளிமையாகத்தான் இருக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பதும் எளிமையாக தான் இருக்கிறது. குருமானவர்களாக நாங்கள் படிக்கின்ற போது எங்களுக்குன்னா அந்த டைம் டேபிள் கொடுக்குமா, அந்த டைம் டேபிளை கொடுத்தா 12 வருடமும் அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம எளிமையாக என்ன பண்ணிடலாம், சாமியார் ஆயிடலாம். தூங்குகிற நேரத்தில் தூங்கி, எழுந்து எழுகிற நேரத்தில் எழுந்து, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபித்து, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டு, படிக்கிற நேரத்தில் படித்து, விளையாடுற நேரத்தில் விளையாட்டு, எல்லாம் முடித்து அன்றைய கடமைகள் அந்த டைம் டேபிள் படி செய்தோம்னாவே யூ ஆர் த பர்ஃபெக்ட் மேன் இந்த செமினரி ஃபார்மேஷன், இந்த பர்ஃபெக்ட் பீயிங். நம்ம வீட்டில் கூட சில நேரங்களில் கரெக்டாக நம்ம பிள்ளைங்க அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை செஞ்சால் என் பிள்ளை போல வருமா, எல்லாம் அந்த வேலையை அப்பப்போ செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம வீடுகளில் சொல்வது உண்டு. இது சட்டத்தினுடைய ஒரு பகுதி, இந்த பகுதி நடமானதாகவே இருக்கும். ஆனால் இந்த யூதர்கள் கொண்டிருந்த கருத்து என்ன என்று பார்க்கிற போது, சட்டம் மட்டும்தான் உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். நல்ல சமாரியனுடைய கதையும் அதுதான் சொல்லுகிறது, சட்டத்தினால நீ அடிபட்டு கிடக்கிறவனை தொட்டியன்னா இரத்தக்கரை உன் மேலே வந்துடும், இரத்தக்கரை உன் மேலே பட்டுச்சுன்னா நீ என்ன பண்ண முடியாது, ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. ஆக அந்த லேவியர் பாடகராக இருக்கிறவன், அந்த குருவானவர் அங்கே பழி செலுத்துகிறவன், இவர்கள் இரத்தக்கரையோடு ஆலயத்துக்கு செல்ல முடியாது, ஆகையினால அவர்கள் தொடரல. ஆலயத்துக்கு சொல்ல தேவையில்லாதவன் அந்த சமாரியன், அவன் தொடுகிறான், அவன் சட்டத்தை பார்க்கவில்லை, அவனுக்கு சட்டம்னா என்னென்னு தெரியாது, ஏன்னா அவன் சமாரியன், அவன் யூதன் இல்லை, யூதன் இல்லாத ஒருத்தன், அதனால் அவனுக்கு சட்டம்னா என்னன்னு தெரியாது. அவன்கிட்ட இருக்கிறதுனா அன்பு, இரக்கம், கருணை. அடிபட்டு ஒருத்தன் கிடக்கிறான், அவன் மீது கருணை கொள்கிறான், இரக்கம் வைக்கிறான், இப்போ அன்பு செலுத்துகிறான், அவனுக்கு வேண்டியது அனைத்தையும் கொடுக்குறான். இதுதான் நல்ல சமாரியனுடைய கதையாக நாம் பார்க்கிறோம். இதான் யதார்த்தமாக நீங்களும் நானும் புரிந்து கொள்வது. இங்கே கலாத்தியர் மக்களுக்கு பவுலடிகளார் இயேசுனுடைய அன்பை போதிக்கிறார். பவுலடிகளார் எங்கிருந்து வருகிறார் என்று பார்க்கிற போது, இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் தியாலஜி ஃபிலாசபி என்று நான் சொன்னேன்ல, அவர் எந்த ஸ்கூல்ஸ் தான் வருகிறார், சட்டத்தை நன்றாக கற்று தேர்ந்து தெளிந்தவர். கமேலியல் என்ற பெரிய அறிவாளியிடம் அவர் சட்டத்தை கற்று தேர்ந்து தெளிகிறார். அங்கிருக்கிற யூதர்களுக்கெல்லாம் சட்டத்தை சொல்லிக் கொடுக்கிறவர். இவர் இது சொன்னாருன்னா அது அப்படியே நடக்கும். அப்படிதான் தன்னுடைய மனமாற்றத்திற்கு முன்பதாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். மனமாற்றத்திற்கு முன்பதாக கிறித்துவ மக்களை கொடுமை செய்ததும் அந்த சட்டத்தின் வாயிலாகத்தான். இப்போ அதே பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார், சட்டம் உங்களை காப்பாற்றாது. ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று பார்க்கிற போது, யூதர்கள் அந்த கலாத்திய மக்களிடம் வந்து சொல்லுகிறார்கள், இந்த பவுலை நீங்கள் நம்பாதீங்க, இவர் போதிக்கிற அந்த கிறிஸ்துவை நம்பாதீங்க, இவர்களெல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக செயல்படுகிறார்கள், சட்டம் மட்டுமே யாவே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறது, அது மட்டுமே உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்களிடம் அவருடைய எண்ணத்தை அவர்கள் கவர்வதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த பவுலடிகளார் சொல்லுகிறார், சட்டம் உங்களை காப்பாற்றாது, மேலாக கடவுள் கொடுத்த வாக்குறுதி. கடவுள் கொடுத்த வாக்குறுதி, யாருக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு சொல்லுகிற போது, நம்பிக்கையின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி. ஆபிரகாமுக்கு எங்கே கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாம் அழைக்கின்ற போதே தொடக்க நூல் 12வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, 12வது அதிகாரம் தொடக்கமே அதான் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இப்படி அழகாக இருக்குதா இந்த இதெல்லாம், எத்தனை ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். நம்மெல்லாம் சிறு பிள்ளைகள்லாம் அம்மாவெல்லாம் பயிற்றுவிக்கிற போது என்ன சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், கடைக்கு போனால் 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கினோம்னா நம்ம எவ்வளோது கேட்போம், 5 ரூபாது கேட்போமா இல்லையா, ஒரு கிட்காட் பிஸ்கட் ஆகுது சாக்லேட்டாவது நம்ம கேட்போம். நீ இது கொடுத்தியன்னா நான் கொடுக்கணும். நம்மகிட்ட அம்மா ஏதாவது வேலை வாங்கணும், அப்பா ஏதாவது வேலை வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க, நல்ல வார்த்தையாலே நம்ம கூல் பண்ணுவாங்க. என் பிள்ளை போல் வருமா, என் பிள்ளை ரொம்ப அழகானவ, நான் சொல்லதெல்லாம் கேட்பா, உட்கார வச்சுனா உட்காருவான், எந்திரிக்க வச்சுனா எந்திரிப்பா, செல்லக்குட்டி அப்படின்னு நம்மளை வந்து அப்படியே தங்களுடைய வார்த்தைகளால் என்ன பண்ணுவாங்க, பூசி முழுகிறது போல். இங்கே கடவுள் என்ன பூசி முழுகிறார் பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, திருமணமாயிருக்குது, அப்போ ஆகி பல ஆண்டுகளாயிருச்சு, அவனுக்கு குழந்தையே இல்லை. முதன் முதலாக எதை சொல்லுகிறார் பாருங்கள், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். இரண்டாவதாக உனக்கு ஆசி வழங்குவேன். கடவுள்னா யாருன்னு அவனுக்கு தெரியாது. யாவை இறைவனை அழைப்பதற்கு முன்பாக அவன் ஏதோ ஒரு கடவுளை அவன் நினச்சிருப்பான். கடவுளுங்கிறது எதை அவன் அடையாளப்படுத்தியிருப்பான் அப்படின்னா, தனது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலை அவன் கடவுள் என்று அழைத்திருக்கலாம். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ஆசி வழங்குவேன். இவன் தான் ஆசி வழங்கிக்கிட்டு இருக்கான் மற்றவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இவன் பெரிய பணக்காரன், இவன்கிட்ட நிறைய பணியாட்கள் இருக்கிறாங்க, ஆடு மாடு இருக்கிறாங்க, சொத்து சுகம் இருக்கிறது. இவன் வாழ்ந்த இடம் வந்து ஊர் அப்படிங்கிற, இன்றைக்கு மெசபடோமியா நாகரிகம் வளர்ந்த அந்த இடம், வளமையான அந்த இடத்துல இருக்கிற இவன் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருப்பான். யாரெல்லாம் அவனை நம்பி வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் பொருள் எடுத்து கொடுத்துருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் யாவை இறைவன் கூப்பிடுகிறார், நீ வா, என்னை நம்பி வா, நான் காண்பிக்க போகிற ஊருக்கு உன்னுடைய வழிபிரம்பினரை விட்டு, உனதைய உறவுகளை விட்டு, உன்னுடைய நாட்டை விட்டு, நீ வாழ்கிற இடத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா. வந்தியன்னா என்ன பண்ண போகிறேன், உன்னை பெரிய இனமாக்க போகிறேன், உனக்கு நான் ஆசி வழங்க போகிறேன். அடுத்து என்ன சொல்கிறார், நான் உன் பெயரை சிறப்புற செய்வேன். பேர் இல்லையா, பேருக்காக உன்னை உனது பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். நான் எப்படி உனக்கு ஆசி கொடுக்குறேனோ அதே ஆசியை நீனும் பிறர் கொடுப்பாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நீ ஆசி நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். இதுதான் ஆசீர்வாதம். யார் வழியாக, சட்டத்தின் வழியாக இல்லை, இவனுடைய அன்பின் வழியாக, இவனுடைய நம்பிக்கையின் வழியாக, ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் வழியாக. என்ன சொல்கிறாரு ஆபிரகாமுக்கு, இந்த முதல் வாசகத்தில் பவுலடிகளை சொல்வது போல், நீங்களும் நானும் கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். யார் வழியாக என்று பார்க்கிற போது, நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாமினுடைய நம்பிக்கையின் வழியாக. நம்முடைய பெற்றோர்கள் எந்த நம்பிக்கையிலே நம்மளை வளர்க்கிறார்களோ அதே நம்பிக்கையில் தான் நாம் பெரியவர்களாக வருகிற போது நமது நம்பிக்கையை வெளிக்கொணரக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அதனால தான் நம்முடைய திருச்சபையில் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் இல்லையா, கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை இருக்கிறது. அந்த மறையின் வழியாக நம்முடைய ஆலயங்களில் திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பிறகு நமக்கு மறைக்கல்வி கற்பிக்கப்படுகிறது. பள்ளிகளிலும், நம்முடைய கத்தோலிக்க நிறுவனம் சார்ந்த பள்ளிகளிலும் மறைக்கல்வியானது கற்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் எதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை தான் நாம் வெளிப்படுத்தக்கூடியவராக. அதான் பவுலடிகளார் சொல்கிறார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில், கலாத்திய மக்களை பார்த்து, நீங்கள் யூதர்கள் சொல்லுகிற அந்த சட்டத்தை நம்பி இருக்காதீங்க, ஏன்னா நானும் அந்த சட்டத்தை நம்பி இருந்தவன் தான். அந்த சட்டம் என்னை காப்பாற்றணும்னு நினச்சி நான் வாழ்ந்தவன் தான். அந்த சட்டத்தையே நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சட்டம் என்ன பண்ணலை, என் அயலானை அன்பு செய்ய எனக்கு வழிகாட்டலை. அந்த சட்டம் என்ன பண்ணலை, பிறர் மீது இரக்கம் வைக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுக்கலை, கருணையை காட்டக்கூடிய பண்பை எனக்கிட்ட கொடுக்கலை. அதனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சட்டம் வந்து கடவுளை நமக்கு கொடுக்காது. கடவுளை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் அன்பு, கருணை, இரக்கம் போன்ற பண்புகளை நம்முடைய உடைமைகளாக நாம் கொண்டிருக்க மாட்டோம் என்பதை தான் கலாத்தியருக்கு எழுத திருமுகத்தில் அருமையாக சொல்கிறார். அப்போ நீங்கள் எல்லாம் எதில் மையம் கொண்டிருக்க வேண்டும், கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியில். என்ன வாக்குறுதி, உன்வழியாக மக்களினத்தார் அனைவரும் மீட்பு பெறுவர். எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்க தேவையில்லை, அவருடைய சந்ததியினராக இருக்க தேவையில்லை, இஸ்ரேல் மக்களாக இருக்க தேவையில்லை, யூதர்களாக இருக்க தேவையில்லை, இயேசுவை பற்றியே தெரியாமல் இருக்க தெரியணும்னு தேவையில்லை. தெரிய இயேசு வாழ்ந்த வாழாத காலத்துங்களில் நீ வாழலாம், எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, எப்படி கடவுளை பற்றியே அறியாத அந்த ஆபிரகாமுக்கு அழைப்பு விடுகிற போது அந்த அழைப்பின் ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வந்தாரோ அதே நம்பிக்கையை கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மீது நீ வைக்க வேணும். சட்டம் உன்னை காப்பாற்றாது அப்படிங்கிறது தான், என்னை காப்பாற்றாத சட்டம் உன்னையும் காப்பாற்றாது. எனக்கு இந்த மனமாற்றத்தை கொடுத்தது என்ன என்று பார்க்கிற போது ஆண்டவருடைய ஆற்றல், அதே வல்லமையே ஆசீர்வாதத்தை தான் உனக்கும் ஆண்டவருடைய ஆற்றல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் சொல்கிறார். இதை தான் மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் அவர் ஆண்டவர் இயேசு உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களை சந்திக்கிறார். 16வது இறைவார்த்தையிலிருந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவர்கள் அவர்களை கண்டு பணிந்தார்கள், சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். அது மட்டும் இல்லை, தந்தை மகன் தூய் ஆவியினால் திருமலுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் எல்லா மக்களினத்தாரன், நம்ம எல்லாம் இயேசுடைய வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, இயேசு சார்ந்த யூத சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக மக்கள் இனங்கள், உலகில் வாழ்கிற மக்கள் இனங்கள் அனைத்துக்குமே, கிறிஸ்தவர்கள் அப்படி மட்டுமில்லை. அதனால தான் திருச்சபையில் கூட கிறிஸ்துவை நம்புபவர்களுக்குத்தான் மீட்பு உண்டா என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பதாக மீட்பு உண்டு என்ற நம்பிக்கை இருந்தது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு உலகிலுள்ள அனைவருக்குமே, யாரெல்லாம் நன்மைத்தனத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே மீட்பு உண்டு என்ற செய்தியை நமக்கு திருச்சபை கற்பிக்கிறது. இந்த கற்பனையிலிருந்து தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் நாம் ஆளுகிற போது முன்னாடினா பார்த்தா கூட்டு குடும்பங்களாக, இணைந்த குடும்பங்களாக, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, சித்தப்பா பெரியப்பா, மாமா மச்சான், எல்லாமே ஒன்றா இருப்போம். அப்போ நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள அப்பா இல்லாட்டினா சித்தப்பாட்டை, சித்தப்பா இல்லாட்டினா தாத்தாட்டை, தாத்தா இல்லாட்டினா மாமாட்டை, இப்படி அம்மா இல்லாட்டினா பெரியம்மாட்ட, சின்னம்மாட்ட, அத்தைக்கிட்ட, பாட்டிக்கிட்ட அப்படின்னு நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருக்கிற போது நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம், பேசுவதற்கு ஆள் இருக்கிறாங்க, அவர்களோடு இணைந்தே நாம் வளர்கிறோம். வளர்கிற போது ஒரு நலம் பெற்ற சமூகமாக நாம் மாறுகிறோம். ஆனால் நாளடைவில் அது பிரிந்து தனி குடும்பங்களாக மாறி இருக்கிற போது அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைகள், மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறான், ஏதாவது ஒன்று இவர்களுக்குள்ளே ஒரு நாள் அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை வருகிறது, ஒரு நாள் அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை வருகிறது, மகளுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வருகிறது. இவர்கள் யாரிடம் போய் இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு பார்க்கிற போது நண்பர்கள் இருந்தால் சரி, இல்லை என்றால் இல்லை, உள்ளுக்குள்ளே வைத்து அழைத்து காத்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எந்த நாடும் எந்த வீடும் தமக்குள்ளே பிளவுபட்டிருந்தால் அது பாழாய் போய்விடும். தமக்குள்ளே பிளவுபட்டிருக்கக்கூடாது. அந்த பிளவு என்பது உங்களுக்கும் எனக்கும் அழிவை தான் கொடுக்கிறது என்பதை தான் நமக்கு நம்முடைய திருச்சபையினுடைய வளர்ச்சி கூட அப்படி தான். பல்வேறு சித்தாந்தங்கள் எழுகிற போது திருச்சபை பிரிந்து தான் சென்றிருக்கிறத உடைய இணைந்து வந்ததில்லை, மாறாக நீங்களும் நாளும் இன்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் இணைந்து வாழ வேண்டும் என்று நம்புகிறோம். இதுக்கு இடையூறு தான் அந்த பேர்சபுள் சாத்தான் என்பதான் சொல்லுகிறது. நாம் இணைந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையிலே அசைவுறாமல் இருக்கிற போது நமக்கு நிறைய துன்பம் வரும். நம்ம நன்மை செய்ய போகிற போதே நிறைய துன்பம் வரும். ஒரு நல்ல உடை உடுத்தணும்னு வச்சுங்களேன், புதிய உடை உடுத்தணும்னா நமக்கு என்ன கவனம் இருக்கும், எந்த கரையும் நம்முடைய உடையில் விழாத பாரு நம்ம பார்த்துக்கொள்வோம். ஏதாவது கரை விழுந்தால் நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப அப்படியே நமக்கு பாதிக்கப்பட்டுருவோம், ஐயோ அழுக்காயிடுச்சு அப்படின்னு. அதே போல தான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வும், நம்பிக்கை வாழ்வை எந்த நிலையிலும், நம்பிக்கை வாழ்வு என்பது நன்மைத்தனத்தினுடைய வாழ்வு, இயேசுனுடைய வாழ்வு, இயேசு நன்மைத்தனமே நிறைந்தவராக இருக்கிறார், அவர் மீது நம்பிக்கை வைக்கிற நாம் அனைவருமே நன்மைத்தனம் உள்ள பிள்ளைகளாகவே இருக்கிறோம். இந்த நன்மைத்தனத்திற்கு கேடு விளைவிப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன அனுபவம், என்ன அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அதை கண்கூடாக பார்த்தது தான். ஒரு நண்பர்கள் இருக்கிறார்கள், ஒரு 4-5 பேர் ஊரில் பார்த்திங்கன்னா குட்டிச்சவர் இருக்கும், ஒரு ஊரில் பொது இடத்துல கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே 4-5 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நண்பர் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவர் போய் சொல்கிறாரு, அங்கே உட்காந்துக்கிட்ட இன்றைக்கு காசு இருந்தால் கொஞ்சம் கொடு, என்னுடைய பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பட்னியாக இருக்கிறாங்க, வீட்டில் கொஞ்சம் செலவுக்கு காசு இல்லை, கொஞ்சம் குடுன்னு கேட்குறாங்க. குடுன்னு கேட்குறம்போது யாருமே அங்கே முன் வரலை, 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க, யாருமே முன் வரலை. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து இவர் வீட்டுக்கு போனார். காசு கேட்டவர் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ செட்டில் ஆகிட்டு திரும்ப அவங்களோடய வந்து உட்காந்து பேசியிருந்தார். பேசியிருக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, மாப்பிள்ள இந்தா போய் சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். எதற்கு? அழிவுக்கு நம்மகிட்ட நிறையா இருக்குது. நிறையா நண்பர்கள் இருப்பாருங்க, பணம் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற செல்வம் இருக்குது, நம்ம வச்சுருக்கிற பதவி இருக்குது, நம்ம கொண்டு இருக்கிற அதிகாரம் இருக்குது. இது எல்லாமே அழிவுக்கு பயன்படுத்துறதுனா உடனே நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அதையே நன்மைத்தனத்துக்கு பயன்படுத்துகிற போது நாம் உயர்ந்த பிள்ளைகளாக மாறுகிறோம். அது பிறருக்கு உதவுகிற போது நம்மிடம் இருக்கிற அந்த படிப்பு, நம்மிடம் இருக்கின்ற அந்த ஞானம், நம்மிடம் இருக்கின்ற அந்த அறிவு, நம்மிடம் இருக்கின்ற அந்த பணம் பதவி அனைத்துமே பிறரை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், என்கிட்ட இருக்கிற அந்த சட்டத்தினுடைய அறிவு என்பது பிறரை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நீங்களும் நானும் அவரை போல கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது, தந்தை மகன் தூய் ஆவியினால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த திருமுழுக்குத்தான் உங்களையும் என்னையும் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்பிக்கையில் இணைக்கிறது. ஆகையினால்தான் நாம் சொல்லுகிற போது சகோதர சகோதரிகளே என்று சொல்கிறோம். நீங்களும் நானும் சகோதரர்களாக சகோதரிகளாக மாறுகிறோம் என்ற நம்பிக்கையில் வாழுகிற போது, அந்த நம்பிக்கையை நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடாக நாம் காட்டுகிற போது ஆண்டவருடைய ஆற்றல் என் ஆட நம்மோடு இருக்கிறது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.